إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مدن عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه أو كما قال عليه الصلاة والسلام برند بنيم فرند منيم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பலபோக்கு படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏறேற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாய் வந்துவித்த தாஜுல் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகு மசியாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷிர்க் தேசிகள் யுக முடிவுநாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லீம்கள் யாப்பெருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமை தெரிதன மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் என்று குழுமையிறக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் இச்சந்தர்ப்பத்திலும் இந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நட்போதனை புரிகின்றேன், சான்று பகருகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுத்த சத்திய ஒரு மார்க்கத்தை தந்து தீனுல் இஸ்லாத்தை எமக்கு வழங்கி அதனை ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத் என்று இருவிதமாக பிரித்திருக்கின்றான். ஹுகூகுல்லாஹ் என்றால் என்ன? ஒருவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹுவை தொழுவது, அவனுக்காக நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இன்னோரென்ன கடமைகளை ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகள் எனலாம். ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், ஒரு மாணவன் ஆசிரியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமைகளை ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடலாம். ஒருவர் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியான் அடியானுக்கு செலுத்தும் கடமைகள் குறைவு செய்வானேயானால் அவன் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்தடக்கிறான் இல்லை, அண்டை வீட்டானை அனுசரிக்கிறான் இல்லை, பெற்றோருக்கு பணிவிடை புரிகிறான் இல்லை, ஆசான்களை மதிக்கிறான் இல்லை என்றால் அவரை ஒரு உண்மையான இறை விசுவாசியாக ஒரு பூரண மூமினாக கருத முடியாது. இதற்கு மாற்றமாக ஒரு அடியான் அடியானுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அல்லாஹுடைய கடமைகள் குறைவு செய்தாலும் கூட அவர் தொழுகின்றார் இல்லை, நோன்பு நோக்கிறார் இல்லை, ஜக்காத்து ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகிறார் இல்லை என்றால் அவரையும் ஒரு இறைபக்தனாக ஒரு இறை நேசனாக கருத முடியாது. இரு கடமைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹின் அன்புக்குரியவனாக அவனின் அருளுக்குரியவனாக மாற முடியும். நாளைய கியாமத்துரிய நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன சன்மானங்களை வைத்திருக்கின்றானோ அவைகளை பெறுவதற்கு தகுதியானாக மாற முடியும். எனவே ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கலிலே கையாளப்பட வேண்டிய முறைகள். ஒரு ஏழை கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒரு ஏழை சிரமப்படுகின்ற பொழுது கடன் கேட்டால் கடன் கொடுத்து உதவும் மிகப்பெரிய வணக்கமாகும். ஒரு ஏழை சிரமத்தில் வாடி நிற்கின்ற பொழுது, அத்தியாவசிய தேவை ஏற்படுகின்ற பொழுது கடன் கேட்டால் கடன் கொடுத்து உதவுவது எவ்வளவு உயர்ந்தொரு வணக்கம் என்றால், இரண்டு விடுத்தம் கடன் கொடுத்தால் அது ஒரு விடுத்தம் சதக்கா கொடுத்தது போல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லறியார்களே, கடனுக்கும் சதக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதற்குரிய வித்தியாசத்தை நாம் விளங்க வேண்டும். சதக்கா என்றால் கொடுத்த பொருளை திருப்பி அளிப்பதில்லை, நன்மையை நாடி அல்லாஹின் வழி விட்டுவிடுகின்றோம். ஆனால் கணர் என்று சொல்கின்ற பொழுது ஒரு அடியாருடைய கஷ்டத்துக்காக உதவி செய்துவிட்டோம், அதை திருப்பி எடுக்கத்தான் செய்கிறோம். இதுதான் கடனுக்கும் சதக்காவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அங்கே வட்டி இருக்கக்கூடாது, வட்டியின் நிபந்தனை இருக்கக்கூடாது. நூறு ரூபாயை கொடுத்துவிட்டு பத்து ரூபாயை எதிர்பார்க்கிறார் என்றால், அல்லது ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு நூறு ரூபாயை எதிர்பார்க்கிறார் என்றால், இவர் கொடுத்த கடனுக்கு லாபத்தை விரும்புகின்றார், இவர் செய்த உபகாரத்துக்கு பிரதி மூலத்தை எதிர்பார்க்கின்றார். இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இன்று வட்டி இல்லாத, பட்டி தொடர்புகள் இல்லாத வியாபாரம் ரொம்ப அரிதாக காணப்படுகின்றது. அப்பேற்பட்ட கொடுக்கல் வாங்கல் சமுதாயத்திலே குறைவாக காணப்படுகின்றது. இன்னொரு விதத்திலே பார்த்தால் கடன் எடுத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் ஏமாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக, துரோகம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றார்கள். கடன் என்று கேட்கிறார்கள், ஒரு செல்வந்திரத்திலே போய் ஒரு தனமந்திரத்திலே போய் ஏதாவது ஹதியாவாக கேட்டால் அவர் தரமாட்டார் என்று கருதி கடனாக கேட்கிறார்கள். தூக்கி கொடுக்கப்பட்டால் அப்படியே ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள், நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள், குடும்பத்தை விட்டு தலைமறைவாகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஏமாற்றும் பேர்வழிகளை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. யாரெல்லாம் எடுத்த கடனை திருப்பி கொடுக்கவில்லையோ நாளைய கியாமத்துரிய நாளில் அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடனாளியாக ஆகாமல் வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். இதற்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய சிறந்த ஒரு வழிமுறைதான் நம்முடைய வருவாய்க்கு ஏற்றாப்போல், தரத்துக்கு ஏற்றாப்போல் செலவினங்களை அமைத்துக் கொள்வது. ஆனால் இன்று ஆடம்பர செலவுகள், பெருமையான செலவுகளின் காரணமாகத்தான் அநேகமானவர்கள் கடனாளியாக மாறுகின்றார்கள். சொல்லுவார்கள், விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்க வேண்டும் என்று. விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கின்ற பொழுதுதான் அது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும், பார்ப்பதற்கே பசிந்தாக இருக்கும். அது விரலை விட பெருத்ததாக இருந்தால் பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருக்கும். ஹதீஸிலே வருகிறது, எந்த ஒரு மனிதன் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வானோ அவன்தான் வாழ்க்கையிலே சுகமாக வாழ்வான், அவன்தான் வாழ்க்கையிலே இன்பத்தை காண்பான், அவன்தான் உலகத்திலே சுகதேகியாக இருப்பான். இருப்பது போதாது போதாதென்று எல்லோரிடம் கடன்பட்டுவிட்டால் அவனது வாழ்வோ நரக வாழ்வாக மாறிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லறியார்களே, இந்து வீட்டில் ஒரு கதையாட்டம் வந்துவிட்டால், ஒரு திருமணம் வந்துவிட்டால், அங்கே ஆடம்பர செலவுகள், பெருமையான செலவுகள், வீட்டு கூரைகளை கூட 4-5 நாட்களுக்கு அலங்கார பெல்ட்களை கொண்டு ஜோதிக்கிறார்கள். அவர் கடன்பட்டு கொடுக்கக்கூடிய விருந்து பசாரத்தை பார்த்தால், எங்கேயாவது வட்டிக்கு பணம் எடுத்துக்கொண்டு நகை அடகு வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கலியாட்டங்களை செய்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனையோ திருமணம் நடைபெற்று முடிந்து 4-5 வருடம் கழிகின்றன, குழந்தை பிறக்கின்றது, நேசரி ஸ்கூலை நோக்கி செல்கிறது. ஆனால் இவரது திருமணத்துக்காக வேண்டி பட்ட கடனை கொடுத்தது கிடையாது, டெக்ஸ்டைலுடைய கடனை கொடுத்தது கிடையாது, கேட்டரிங்குடைய கடனை கொடுத்தது கிடையாது, ஜுவல்லரியுடைய கடனை கொடுத்தது கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அநேகமானவர்கள் கடன் பட்டு பட்டு வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கின்றார்கள். இதனை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு விபரித்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுள்ளே உரத்த குரலில் சத்தமிட்டு துஆ செய்தார்கள். அல்லாஹு மின் யாஉதுபிக மினல் குஃப்ரி வத்தைன், யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்னை ஒரு காபிராகவோ ஒரு கடனாளியாகவோ மரணிக்க செய்திடாத என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த வார்த்தையை கேட்ட நாயக தோழர்களில் ஒருவராகிய அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹை நெருங்கி போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் குஃப்ரையும் கடனையும் சேர்த்து துஆ செய்தீர்களே, என்னை ஒரு காபிராகவோ ஒரு கடனாளியாக மௌத்து ஆக்கிடாத என்று இரண்டையும் இணைத்து துஆ செய்தீர்களே, இறைநிராகரிப்பும் கடனும் சமனானதா, இரண்டும் ஒன்றானதா என்று கேட்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஆமென்று பதில் வைத்தார்கள். எப்படி அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்வது அவனது சக்தியில், அவனது ஆற்றலில், அவனது அறிவில் ஒரு பொருளை ஒப்பாக்குவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் ஒரு பொழுது மன்னிக்கவே மாட்டான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் மன்னிக்காத அந்த குபுருக்கு சமனாக ஒரு பாவச்செயல் இருக்கும் என்றால் அதுதான் கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடப்பது. ஒரு கடையில் வில்லேறிவிட்டால் அடுத்த கடையில் சாமான் வாங்குவது, அந்த கடையில் வில்லேறிவிட்டால் மற்றொரு கடையில் சாமான் வாங்குவது. இப்படி எவர்களை ஏமாற்றி ஏமாற்றி அந்த கடன் அவர்களது மனதை நோகடிக்குமானால் அது குஃப்ருக்கு சமனானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மில் அநேகமானவர்கள் கற்பனை செய்கிறார்கள், நான் வருடாவர்தம் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், உம்ராவுக்கு செல்கிறேன், ஜகாத்து சதகாவை நிறைவேற்றுகின்றேன், 5 நேரம் அவ்வல் ஜமாத்தோடு சொல்லுகின்றேன், எனது குடும்பத்தின் ஹக்கிலோ பிள்ளைகளின் ஹக்கிலோ எந்த குறையில்லாமல் நடக்கின்றேன், இதே நேரத்தில் நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் நான் ஒரு சொருக்கவாதியாக இருக்கலாம் என்று கற்பனை கொள்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அனைத்து அமல்களையும் நிரப்பமாக செய்து கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடந்தால் உங்களது அமல்கள் அழிக்கப்பட்டு நரகத்தை நோக்கி செல்வதற்கு இந்த ஒரு பாவச்செயல் மாத்திரம் போதும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நன்னை பாதுகாக்க வேண்டும். எனவே கடன் என்றது இல்லாத நாடுகளும் கிடையாது, வீடுகளும் கிடையாது. எந்த மனிதரை பார்த்தாலும் கடன் கொடுத்திருப்பார் அல்லது கடன் எடுத்திருப்பார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு யகூதியிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறார்கள், ஆனால் உரிய நேரத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பாரக ரூஹல் ஜஸத வஹுவ பரீஉம் மின் ஸலாஹ் தகலல் ஜன்னா. மூன்று விதமான பாவச்செயல்கள் இருக்கின்றன, அந்த பாவங்களை விட்டு எம்மனிதன் ஈரற்றம் பெற்றவனாக அவைகளை செய்யாதவனாக வாழ்வானோ அவனால் சுவர்க்கம் நுழைய முடியும் என்றார்கள். எந்த மனித வாழ்வில் அம்மூன்று பாவங்கள் காணப்படுகின்றனவோ அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது. முதலாவது மினல் கிபிர், பெருமை என்று சொன்னார்கள். ஆம், இன்று கொஞ்சம் அறிவு வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் பணம் வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் வீரம் வந்து விட்டால் பெருமை. பெருமைக்கும் எமக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? பெருமைக்குரியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றார். அநேகமானவர்களுக்கு பணம் வந்து விட்டால் இன்று அவர்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய அந்த புத்திஜீவிகள் கண்ணுக்கு காண்பதில்லை, வயதாளிகள் காண்பதில்லை. இன்று பேற்று பெய்த மலைக்கு பெய்த காலாங்கை போலிருக்கின்ற இவர்கள் இன்று வயோதிபர்களை ஆமதிக்கிறார்கள், புத்திஜீவிகளை ஆமதிக்கிறார்கள். அவர்களை ஏனெடுத்து இரக்கம் கொள்கிறார்கள் இல்லை? அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த மனித உள்ளத்திலே கடுகல வேண்டும் பெருமை இருக்குமோ அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னார்கள், வமினல் குலூர், அடுத்த மனிதனை ஏமாற்றுவது, அடுத்த அடியானுக்கு துரோகம் செய்வது. இன்று மற்றவரை ஏமாற்றுவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அது சர்வசாதாரணமாகிவிட்டது. வியாபாரத்திலே மோசடி, பேச்சுவார்த்தையிலே மோசடி, கொடுக்கல் வாங்கலிலே மோசடி, அடுத்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது சிலருடைய போக்காக மாறிவிட்டது, சிலருடைய தொழிலாக மாறிவிட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் லா யக்திப் வலா யகுஸ், ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான், அடுத்த அறியானுக்கு துரோகம் செய்ய மாட்டான். உங்களுக்கு நாளைக்கு தருகிறேன், அடுத்த வாரத்தில் தருகிறேன், அடுத்த மாதத்தில் தருகிறேன் என்றால் அவனை சந்திக்கிறான் இல்லை, அவரோடு பேசுகின்றான் இல்லை, அவரோடு தொடர்பு கொள்கிறார் இல்லை, தான் வலிமையாக வந்து கொண்டிருந்த அந்த பாதையை கூட மாற்றிச் செல்கிறார், மஸ்ஜிதுக்கு கூட சமூகமளிக்கிறார்கள் இல்லை. ஆனால் கடன் வாங்குகின்ற பொழுது, கடன் வாங்குவதற்கு முன்பு எத்தனையோ தொலைபேசி அழைப்புகள், எத்தனையோ சந்திப்புகள், எவ்வளவோ முயற்சிகள். கடனை கை நீட்டி வாங்குகின்ற பொழுது ஜஸாகல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமா, பாரக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமா, துஆ செய்து அள்ளி கொட்டுகின்றார்கள். ஆனால் அந்த கடனை கொடுக்கின்ற தினம் வந்துவிட்டால் இவரது ஜஸாகல்லாஹ்வையும் காணவில்லை, இவரது துஆவையும் காணவில்லை, இவரது சந்திப்பையும் காணவில்லை. தான் தொடர்பு கொண்டிருந்த ஹேண்ட்போனை கூட அணைத்து விடுகின்றார்கள். வீட்டுக்கு தேடி சென்று விட்டால் பாத்ரூமிலே ஒளிந்து கொண்டு, அறையிலே ஒளிந்து கொண்டு, வாப்பா இல்லை என்று சொல்லு, ஹாஜி இல்லை என்று சொல்லு, அல்லது கடையில் மறைந்து கொண்டு முதலாளி இல்லை என்று சொல்லு என்று வேலையாட்களையும் அப்பாவி பெண்களையும் இன்று பாவத்துக்கு ஆளாக்குகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஏமாற்றும் பழக்க வழக்கம் எந்த மனித வாழ்வில் காணப்படுகின்றதோ அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது. மூன்றாவது வெற்றி கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வுடைய பயமச்சம் இல்லாமல் நடப்பது. அநேகமானவர்கள் இன்று வாய்கூசாமல் கூறக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முடியும் என்றால் எடுத்து பார், நம்மால் தர முடியாது, மறுமையில் பார்த்துக் கொள்ளலாம், கியாமத்துடைய நாளையில் பார்ப்போம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒப்பந்தம் செய்தது போல அல்லாஹ்வை மறந்து பேசுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பயமற்றம் இல்லாமல் பேசுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இல்லை என்றால் அங்கே கடனை கேட்கின்ற பொழுது என்ன, நான் ஊரை விட்டு ஓடுவேனா, நாட்டை விட்டு ஓடுவேனா, என் மீது நம்பிக்கை இல்லை என்று அச்சுறுத்தல் செய்கிறார்கள். அல்லது நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு காசோலை எழுதி கொடுக்கிறார்கள், அதுவும் ரிட்டர்ன் ஆக்கப்படுகிறது. இப்படி கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வுடைய பயமச்சம் இல்லாமல் நடப்பது ஏமாற்றம், பெருமை, இந்த மூன்று விதமான பாவச் செயல்கள் எம்மனித வாழ்வில் காணப்படுகின்றதோ அவர் கால் கடுக்க கடுக்க கண் சிமிட்டி சிமிட்டி வணக்கம் புரியக்கூடிய மிகப்பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கலாம், மிகப்பெரிய இறைநேசனாக இருக்கலாம், அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வு நல்லடியார்களே, கடன் கொடுப்பது எப்படி இபாதத்தோ அதனை திருப்பிக் கொடுப்பது மிகப்பெரிய வணக்கமாகும். ஒருவர் கடன் எடுக்கின்ற பொழுது அடிமனது சொல்கிறது, நான் இந்த கடனை கொடுக்க மாட்டேன், இன்னொருக்கு துரோகம் செய்வதற்காக, அவனுக்கு அநியாயம் புரிவதற்காக, அவனை ஏமாற்றுவதற்காக வேண்டி கடன் வாங்குகிறேன் என்று உள்ளத்திலே நியத்து வைத்துக் கொண்டு அந்த கடனை எடுத்து அவனை ஏமாற்றுவானையா, நான் துறைகாலையில் இவன் ஒரு கள்ளன் என்ற பெயரில் அல்லாஹ்வை சந்திப்பது மட்டுமல்ல, எப்படி தப்ப முடியும்? அல்லாஹ்வு நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தான் லட்சக்கணக்கான கடன் எடுத்து விட்டு அடுத்த அதிகாரிய காணியிலே ஒரு சான் அநியாயமாக பிடித்து விட்டு கனடாவுக்கு சென்று மொழிக்கலாம், கொரியாவுக்கு சென்று மொழிக்கலாம், சவுதிக்கு சென்று மொழிக்கலாம், துபாய்க்கு சென்று மொழிக்கலாம். ஆனால் அல்லாஹ் முன்னால் ஒழிக்கலாமா, அவனுக்கு முன்னால் மறையலாமா? முடியவே முடியாது. இந்த அநியாயக்கார அடியானை நாளைய கியாமத்து நாளையில் அல்லாஹ் பிடித்து கேட்பார், லனந்த அன்னி லாஹுதுலி அப்தி பிஹக்கிஹி, எனது அடியானே இன்னோருக்கு துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாய், இன்னாருக்கு அநியாயம் செய்து கொண்டு வாழ்ந்திருந்தாய், அடுத்த அடியாளை சொத்தை அபகரித்து விட்டு அவனது காணியில் ஒரு சான் முளத்தை பிடித்துவிட்டு லட்சக்கணக்கான பணத்தை சூறையாடிவிட்டு ஒரு ஜட்ஜுக்கு முன்னால், ஒரு லோயருக்கு முன்னால், ஒரு பிரச்சருக்கு முன்னால் எனக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, நாமாற்றல் இருக்கிறது, ஆண் பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது என்று உண்மையை பொய்யாக்கி வாழ்ந்தாய், பொய்யை உண்மையாக்கி வாழ்ந்தாய், ஏழைகளை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தாய், ஒரு நாள் எனக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டாயா, கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாயா என்று நினைத்துக் கொண்டிருந்தாயே என்று அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டு இந்த அநியாயக்கார அடியான் உலகத்திலே செய்த எல்லா நற்கர்மங்களும் பறிக்கப்படும். அவர் தொழுத தொழுகைகள், அவர் நோட்ட நோன்புகள், அவரோதின குர்ஆன் திலாவத்துக்கள், ஜிக்ருகள், சதக்காக்கள், ஹஜ் உம்ராக்கள், எல்லா நன்மைகளும் பறிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட அடியான் சுமத்தப்படும். இவர்தான் மிகப்பெரிய வங்கரோட்டுக்காரர். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, வீடில்லாதவன் நஷ்டவாளி அல்ல, தொழில் இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல, சொத்து செல்வம் இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல, பாதையில் செழிப்பில்லாமல் நடப்பவன் நஷ்டவாளி அல்ல, ஆகப்பெரிய நஷ்டவாளி, ஆகப்பெரிய துப்பாக்கி யார் தெரியுமா? இந்த உலகத்திலே மக்கள் செல்வாக்கோடு வாழ்ந்திருப்பார், அந்தஸ்தோடு வாழ்ந்திருப்பார், பட்டம் பதவியோடு வாழ்ந்திருப்பார், சொத்து செல்வத்தோடு வாழ்ந்திருப்பார். ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை பார்த்தால் அடுத்த மனிதனுக்கு அநியாயம், அடுத்தவனுக்கு துரோகம், அடுத்தவனுக்கு சதி, அவனது வாழ்வு அநியாயத்திலே கழிந்தது, பாவத்திலே கழிந்தது, அத்துழியத்திலே கழிந்தது. ஆனால் இவரை ஊர் புகழுகிறது, உலகம் புகழுகிறது. இப்படிப்பட்ட அடியான் கியாமத்துடைய நாளையில் எல்லா நன்மைகளையும் இழந்து வெறும் கையோடு பரிதவித்துக் கொண்டிருப்பாரு. இவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெரியவர்களே சகோதரர்களே, எத்தனை பேத்தஸ் காணிகளை பிடிக்கின்றோமோ, எத்தனை லட்சம் கடன் வைக்கிறோமோ, அந்த லட்சத்துக்குரிய பாரத்தின் அளவு, அந்த பேத்தஸின் அளவு நன்மைகள் நிறுத்து அந்த ஏமாற்றப்பட்ட அடியான் மீது கொடுக்கப்படும். பைலம் யகுன் ஃபீஹி மின் ஹஸனாத், அந்த நேரத்தில் இந்த அநியாயக்கார மனிதன் இந்த அமலும் செய்யவில்லை என்றால், எந்த நற்கருமங்களும் புரியாமல் இவன் ஒரு பாவியாக மரணித்து விட்டால், உஹித மின் சையாத்தில் ஆகர், அநீதி இழைக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட அடியானுடைய பாவங்கள் எல்லாம் பறித்தெடுக்கப்பட்டு இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லறியார்களே, இஸ்லாம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஐந்து நேரம் தொழுவது மட்டுமல்ல இஸ்லாம், நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல இஸ்லாம், குர்ஆன் மட்டுமல்ல இஸ்லாம், ஜகாத் ஹஜ் செய்வது மட்டுமல்ல இஸ்லாம். இந்த கடமைகளை செய்வதோடு அல்லாஹிடம் தப்ப முடியுமா? சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது ஆமையிடத்தில் இறகு கேட்பது போல இருக்கிறது. அல்லாஹ் நல்லறியார்களே, எனவேதான் எல்லா நற்கர்மங்களையும் செய்து ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு நிறைவு இருந்தால் அதிலே மன்னிப்பிருக்கிறது, சலுகை இருக்கிறது. ஆனால் அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில், குறிப்பாக கொடுக்கல் வாங்கலிலே அவன் நீதி நேர்மை இல்லாமல் நடந்து மரணிப்பானையானால் நாளைய கியாமத்துடைய நாளையில் ஒருபொழுதும் தப்பவே முடியாது. அதனால் தான் மற்றொரு நாயக தோழர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரைத்த இன்ஜாகத்து வினப்சி மாலி வகுதில் துபி சபீலில்லாஹ் சாபிரன் முஹ்தசிபன் முக்பிலன் கைர முதுபிர் ஆதுகுருள் ஜன்னா. அல்லாஹின் தூதரே, நான் இந்த உலகத்தின் ஆசைகளை இழந்து, உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் சோடுகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு நான் போர்க்களத்திலே போய் போர் புரிகின்றேன். அந்நியவர்கள் எதிர்க்க நானும் எதிர்த்து முன்னேறிக்கொண்டே செல்கிறேன். அதிலே வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், அசௌகரியங்கள் அவளை நிலையெல்லாம் சகித்துக் கொண்டு நான் அந்நியவர்களினால் வெட்டி வீழ்த்தப்பட்டால், சகிதாக மரணித்து விட்டால் சொர்க்கம் நுழைவேனா என்பதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு கடனாளியாக இருந்து அந்த கடனை கொடுக்கின்ற நியத்தில்லாமல் மரணித்து விட்டால் ஒரு நாளும் உன்னால் சொர்க்கம் நுழைய முடியாது. நல்லறியார்களே, இந்த உலகத்தின் ஆசைகளை இழந்து, உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் சோதிகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு போர் களத்திலே போய் போர் புரிந்து மரணிக்கின்ற, வெட்டி வீழ்த்தப்படுகின்ற ஒரு சஹீது அந்தஸ்து என்ன, ஒரு முஜாஹிது அந்தஸ்து என்ன, நாளைய தியாமத்துடைய நாளையில் இவரது சிறப்பின் காரணமாய் அவரது குடும்பத்திலே 70 பேர்களுக்கு சுவன பாக்கியம் அளிக்கப்படும். ஆனால் இவன் ஒரு கடனாளியாக இருந்தால் அந்த பாக்கியம் கிடையவே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லறியார்களே, கடன் என்பது சாதாரணமானது அல்ல, அது மனித ரூஹோடு கொலுகப்பட்டிருக்கிறது, மனித உயிரோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஜனாதாக்கள் கொண்டு வரப்பட்டால் அந்த மையத்தை தொழில்விப்பதற்கு முன்பு அதன் கடனை பற்றி விசாரணை செய்வது நபியுடைய பழக்க வழக்கமாக இருந்தது. இவ்வாறு ஒரு நாள் ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையோரை நோக்கி கேட்டார்கள், இந்த மையத்தின் மீது ஏதாவது கொடுக்க வேண்டிய கடன் இருக்கிறதா? ஆம் என்று சத்தம் வெளியானது. 2 வெள்ளிக்காசியில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மையத்துக்கு நடக்கிறது யா ரசூலல்லா? அருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த ஜனாதாவின் இரண்டு திருகங்களையும் உங்களிலே பொறுப்பேற்க யார் சக்தி பெற்றிருக்கிறார்? ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லா, அந்த மையத்தின் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஜனாதா தொழுவிக்கப்பட்டது. சலாம் கொடுத்ததற்கு பிறகு அருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையோரை நோக்கி கேட்டார்கள், சபையோரை நோக்கி சொன்னார்கள், ஜஸாகுமுல்லாஹு கைரா யா அலி, ஃபக்கல்லாஹு ரிஹானக மினன் நார் கமா ஃபக்கத்தஹு ரிஹான அகீகல் முஸ்லிம். அலியே, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக. அம்மனிதனை நரகத்திலே இருந்து விடுவித்தது போல நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக என்று துஆ செய்து விட்டு சொன்னார்கள். அலியே, நான் ஏன் இவ்வாறு துஆ செய்தேன் தெரியுமா? நஃப்ஸுல் மூமின் முஅல்லகத்தும் விதைனி, மனித ரூஹ் இருக்கிறது, மனித உயிர் இருக்கிறது, இது கடனோடு கொழுகப்பட்டிருக்கிறது, கடனோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சக்ராத்தில் இருக்கிறார், கடைசி தெருவாகில் இருக்கிறார், ரூஹு பிரியும் தருணத்தில் இருக்கிறார். அந்த மனிதனோடு ரூஹு உடம்பில் இருந்து ரூஹு பிரிந்து வானுலகத்தை நோக்கி செல்கிறது. அல்லாஹுடைய அரிசிக்கு கீழால் அது சஜாவிலே விழுகிறது. அந்த கடனோடு, அந்த ரூஹோடு கடனும் கொழுகப்பட்டதாக இருக்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் நரகத்தை முடிவு செய்து ஒரு கூட்டத்தாரை சுவர்க்கத்தின்பால் அனுப்புவான். அவர்கள் நரகத்துக்கு மேலால் இடப்பட்டிருக்கின்ற அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்து சிலர்கள் காற்றுடைய வேகத்தில், ஒளியுடைய வேகத்தில், மின்னலுடைய வேகத்தில் வேகமாக செல்கின்ற குதிரையுடைய வேகத்தில் செல்வார்கள். ஆனால் உலகத்தில் செய்கின்ற அமல்களின் சக்திக்கு தக்கவாறு ஒவ்வொரு வேகத்தில் செல்வார்கள். எந்த வேகத்தில் சென்றாலும் சொர்க்க வாயலிலே இரண்டு விடயங்கள் தடையாக இருக்கும். ஒன்று சிலத்துர் ரஹீம், மற்றது வல் அமானா. குடும்ப உறவு சொருக்கத்துக்கு முன்னால் நின்று வாதாடும். சொருக்கமே, இவன் ஒரு அமலியா அமலாளியாக இருக்கலாம், மிகப்பெரிய சமூக தொண்டனாக இருக்கலாம், மிகப்பெரிய இறை நேசனாக இருக்கலாம், மிகப்பெரிய தக்வாதாரியாக இருக்கலாம், ஆனால் உலகத்திலே குடல்வாய் ஜனங்களை இவன் வெட்டி நடந்தவன், குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவன், காணி பிரச்சனைக்காக, வீட்டு பிரச்சனைக்காக, சில்லற பிரச்சனைக்காக வருட கணக்கிலே குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவன், சொர்க்கமே என்னை வெட்டி வாழ்ந்தவனை வெட்டி நடப்பாயாக, ஒட்டி வாழ்ந்தவனை ஒட்டி நடப்பாயாக என்று அந்த குடும்ப உறவு நமக்கு எதிராக வாதாடும். அருமையானவர்களே, அமல்கள் மூலம் மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது. இரண்டாவது வல் அமானா, அந்த அமானிதம், கடன் என்ற அமானிதம் சொர்க்கத்துக்கு முன்னால் வாதாடும். பாடசாலை பொருள் அமானிதம், பள்ளிச்சத்து ஒரு அமானிதம், குழந்தைகள் ஒரு அமானிதம், என்னை நம்பி வந்த மனைவி ஒரு அமானிதம். இதே போன்று அடுத்த அடியாடம் கடன் பெற்றுவிட்டால் அந்த கடனை திருப்பிக் கொடுப்பதும் மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறது. அருமை பெரியவர்களே, கடன் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதன் மற்ற மனிதன் கடன் வாங்குவது மட்டுமல்ல, நீங்கள் எத்தனையோ தொலைபேசி அழைப்புகளிலே எத்தனையோ சிங்களை பாதிக்கிறீர்கள், டயலக் என்று, டீகோ என்று, ஹச் என்று எத்தனையோ சிங்களை உபயோகிக்கிறீர்கள். இதிலே பில் ஏறிவிட்டால் அது டிஸ்கனெக்ட் பண்ணப்படுகின்ற பொழுது அதை எரிந்துவிட்டு மற்றொரு சிம் பாவிப்பது, அதுவும் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டால் வேறொரு சிம் பாவிப்பது. இப்படி அந்த உரிய கட்டணத்தை செலுத்தவில்லை என்றால், பஸ்ஸுக்குரிய டிக்கெட்டை செலுத்தாமல் சென்றுவிட்டால் நாளைய கியாமத்துடைய நாளையில் இதுவும் கடன் என்ற போர்வையில் சொர்க்கத்துக்கு முன்னால் வந்து வாதாடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சாதாரண வணக்க வழிபாடுகள் மூலம் அல்லாஹ்விடம் தப்ப முடிவு எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் நாம் செய்கின்ற சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு நாளில் அந்த பாவத்தை காணத்தான் போகிறோம், நன்மையை பார்க்கத்தான் போகிறோம். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, மற்றும் ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலைஹி தைனும், இந்த மையத்தின் மீது கடன் பொறுப்பு இருக்கிறதா? ஆமென்று சத்தம் வெளியானது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், அந்த மையத்தின் கடனை உங்களிலே யார் சுமக்க விரும்புகிறார்? ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அந்த மையத்தின் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஜனாதா தெளிவித்து அடக்கம் செய்யப்பட்டது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், அபு உமாமாவே, கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை என்கிறார். மறுநாள் கேட்கிறார், இல்லை என்கிறார். மூன்று நாட்களுக்கு பிறகு ஓடோடி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்பொழுதுதான் அந்த மையத்தின் கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஜஸாகல்லாஹ் என்று சொன்னார்களா, பாரக்கல்லாஹ் என்று சொன்னார்களா? இல்லவே இல்லை. அபு உமாமாவே, எப்போது அந்த மையத்தின் கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதோ அந்த நேரத்தில்தான் அந்த ரூஹுக்கு கபரிலே நிம்மதி கிடைத்து விட்டது, அந்த ஆத்மா சாந்தடைந்து விட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று சமூகத்திலே காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கவலை கீடமான செய்திதான், ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் குடும்பம் சேர்ந்து முதலாவது செய்கின்ற மசூரா ஆலோசனை என்ன தெரியுமா? தந்தையுடைய மூன்றாவது கத்தமல் குர்ஆனை எப்படி அழகாக செய்வது, எத்தனை ஜுஸ் குர்ஆன் ஓதுவது, எத்தனை ஜுஸ் மஞ்சள் அச்சிடுவது, எத்தனை சகன் சாப்பாடு செய்வதென்று அங்கே அன்னதானத்தை பற்றிய சிந்தனை, குர்ஆன் அச்சிடுவதை பற்றிய சிந்தனை, கத்தமுல் குர்ஆன் ஓதுவது கூடாது என்று சொல்லவில்லை, ஹராம் என்று நான் சொல்ல வரவில்லை. இங்கே விளங்க எடுத்துக்கொண்ட விடயம், அனைத்து விடயத்துக்கும் முன்பதாக கடனை அல்லவா நிறைவேற்றப்பட வேண்டும், கடனை பற்றி அல்லவா மசூரா செய்யப்பட வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்வதாக இருந்தால் கடல் அலை போன்று இருக்கின்றன. அவைகளை சொல்லி முடிப்பதற்கு இந்த மிம்பர் மேடை நேரம் ஒதுக்காது. எனவே நீதி நேர்மையாக பொருளீட்டல் செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். தரத்துக்கு ஏற்றா போல் எவ்வளவு செலவினத்தை அமைத்துக் கொண்டால் நாம் கடனாளியாக வேண்டிய தேவையில்லை. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவிலே மிகப்பெரிய நீண்ட வசனமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கலை பற்றித்தான் குறிப்பிடுகின்றார். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நீங்கள் அவர் உரிய நேரத்தில் தர முடியாவிட்டால் அவரின் கஷ்ட நிலவை அறிந்த நீங்கள் பணலிரத்தின் இலா மைசரா அவகாசம் கொடுக்குமாறு இஸ்குரான் எனக்கு சொல்லித் தருகிறது. ஒரு வாரத்தில் தர முடியாதா? மற்றும் ஒரு வாரம் தவணை கொடுப்பது. அதுக்கும் தர முடியாதா? ஒரு மாதம் தவணை கொடுப்பது. அதற்கு பிறகும் கஷ்டம் என்றிருந்தால் நீங்கள் அதன் சிறப்பை விளங்கி இருந்தால் ஹலால் பண்ணி போடுவது, சதகாவாக விடுவது மிகச்சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அதே நேரத்தில் கண்டவர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாது, கண்ணை பொத்திக் கொண்டு கடன் கொடுக்க முடியாது. அவர் தருவதற்கு சக்தி வாய்ந்தவரா? எதற்காக கேட்கிறார், என்ன நோக்கத்துக்காக கேட்கிறார் என்பதை அலசி ஆராயுமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நன்மை நன்மை என்று கண்டதற்கெல்லாம் அள்ளிக் கொடுக்க முடியாது, சிந்தித்து செயல்படுமாறு ஆராய்ந்து கொடுக்குமாறு குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நீங்கள் எழுத்தின் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்கிறது. இன்று அந்த ஒப்பந்தம் இல்லாத காரணமாகத்தான் அநேகமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இன்று போலீஸ் நிலையம் வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. யாரையும் நம்ப முடியாத ஒரு காலம், அமானிதம் பறிக்கப்பட்ட ஒரு காலம், பிள்ளை குடும்பத்துக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை எழுத்தின் மூலம் விண்ணப்பித்து வைத்தால், கடக்க கொடுக்கல் வாங்கலை எழுதி வைத்திருந்தால் ஜனாதாவுக்கு முன்னால் கொடுக்கல் வாங்கலை பற்றி அங்கே வாசிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். படிப்பினைக்காக சொல்கிறேன், தலைநகர் நகரிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒரு ஹஜ்ரத்துடைய ஃபிக்ஹ் சட்ட விளக்கத்திற்கு பிறகு 14 வயது வாலிபன் ஓரமாக வந்து கேட்கிறார், ஹஜ்ரத் அவர்களே, கொடுக்கல் வாங்குடைய சட்டத்தை பற்றி பேசினீர்கள். எனது தந்தை மரணித்து 2 மாதம் ஆகிவிட்டன. இப்பொழுது எமக்கு பின்னால் எத்தனையோ பேங்குகள் கடனை கேட்டு நிற்கிறது. அலசி ஆய்ந்து பார்த்தால் எமது தந்தை இவ்வளவு காலம் உண்ண தந்தது, உடுக்க தந்தது கிரெடிட் கார்டு காடுக்குத்தான். எனவே பல பேங்குகள் கடனை கேட்டு நிற்கிறது. எமது அப்பாவால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சொத்து வீடுதான். அந்த வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டை விட்டாலும் தந்தையுடைய கடனை நிறைவேற்ற முடியாது. இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இஸ்லாமிய லோ என்ன கேட்கப்படுகிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சட்டப்படி தந்தை பெற்ற கடனை மகன்தான் கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டத்தில் கிடையாது. தன்னை பெற்று வளர்த்து ஆணாக்கியதற்கு ஆளாக்கியதற்காக அந்த கடனை கொடுப்பது அது பெருந்தன்மையாக இருக்கிறது, பெற்றோருக்கு உபகாரமாக இருக்கிறது. அதனால சகோதரர்களே, ஒரு எழுத்தின் மூலமாக விண்ணப்பித்திருந்தால், அதை கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்திருந்தால், அல்லாஹ் நம்மை கடன் பொறுப்பில் இருந்து பாதுகாப்பான். எத்தனையோ ஜனாதாக்களுக்கு முன்னால் கடன்காரன் குறுக்கிடுகின்றான், கடனை தந்துவிட்டு ஜனாதாவை அடக்கம் செய்யுமாறு. இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாம் காணுகிறோம். எனவே இப்பேற்பட்ட அவநிலையில் இருந்து நாம் பாதுகாத்து பெறுவதற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய பிரகாரம் எமது கொடுக்கல் வாங்கல் அமைய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் வித்திரு தொழுங்கள். அல்லாஹுவின் யாவுதிக்க மினல் மஹ்ரம் வல் மஹ்சம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்டொரு துஆ தான், யா அல்லாஹ், கடன் பெறுகின்ற சந்தர்ப்பத்தை விட்டும், பாவம் செய்கின்ற சூழலை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். இந்த துஆக்களை எழுதி பாடமாக்கி பாரிய கடனில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றவர்கள் உற்றவர்கள் அனைவருடைய பிள்ளைகளையும் பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நிறைய பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், வாய்விட்டு சொல்ல முடியாத பிரச்சனை எமது உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. யா அல்லாஹ், ஐந்து தொழுகையிலே கையேந்துகிறோம், தஹஜ்ஜ தொழுகையிலே கையேந்துகிறோம். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது யா அல்லாஹ், உறுப்புகள் பாவம் செய்யாத பரிசுத்தவாதிகளாக பிறந்தோம். யா அல்லாஹ், கண்ணிருந்தது பாவத்தை பார்த்தது கிடையாது, காதிருந்தது பாவத்தை கேட்டது கிடையாது, உள்ளமிருந்தது பாவத்தை சிந்தித்தது கிடையாது. யா அல்லாஹ், இறக்கின்ற பொழுது யா அல்லாஹ், பூமியை இந்த பாவத்தால் நிரப்புகின்ற மக்களாக எங்களை நீ ஆக்கிடாத. யா அல்லாஹ், ஊருக்கு உலகத்துக்கு உனக்கு துரோகம் செய்து துரோகிகளாக எமது ரூகை எடுத்திடாத. யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தௌஃபிக் செய்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நெற்றி கருக்க கருக்க யா அல்லாஹ், உனக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுகின்றோம். யா அல்லாஹ், அடியாத ஹக்குல பின்தங்கி இருக்கிறோம். யா அல்லாஹ், கொடுக்கல் வாங்கலோட பயமிச்சம் இல்லை. யா அல்லாஹ், வியாபாரத்த நீதி நேர்மை இல்லை. யா அல்லாஹ், எமது நம்பி வாழுகின்ற மனைவிக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு துரோகம், குடும்பத்துக்கு துரோகம், ஊருக்கு துரோகம், இப்படிப்பட்ட துரோகிகளாக யா அல்லாஹ், எமது மௌத்தை எடுத்திடாத. யா அல்லாஹ், ரூகை எடுத்திடாத. யா அல்லாஹ், ஜனாதாவுக்கு முன்னால் கடன்காரன் குறுக்கிடக்கூடிய அளவுக்கு கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்தல். யா அல்லாஹ், இந்த ஊர் உலகம் இந்த பூமி துஆச்சியக்கூடிய கண்ணியமான மௌத்தை எனக்கு தந்தருள்வாயாக. எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه واتباعه الكرام. أما بعد.